மாற்கு அத்தியாயம் 15. அதிகாலையிலே பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேதபண்டிதர்களும் ஆலோசனை சங்கத்தினர்கள் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி, காவலர்கள் இயேசுவின் கரங்களை கட்டிக்கொண்டுபோய் பிலாத்துவினிடம் ஒப்புக்கொடுத்தார்கள். பிலாத்து அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் மேல் அதிகமாக குற்றங்களை சுமத்தினார்கள். அவரோ அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மீண்டும் அவரை பார்த்து, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சுமத்துகிறார்களே, அதற்கு நீ பதில் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பண்டிகை நாட்களில் காவலில் உள்ள யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை பண்ணுவது பிலாத்துவிற்கு வழக்கமாக இருந்தது. கலவரம் பண்ணி அந்த கலவரத்திலே கொலை செய்து அதற்காக காவலில் அடைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். மக்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்கத் தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை பார்த்து, நான் யூதர்களுடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கச் சொல்லி பிரதான ஆசாரியர்கள் மக்களை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் யூதர்களுடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், இவன் என்ன குற்றம் செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மக்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக பரபாசை அவர்களுக்காக விடுதலை செய்து இயேசுவை சாட்டையினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்தான். அப்பொழுது போர் வீரர்கள் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அந்த இடத்தில் போர் வீரர்களை கூடி வர செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு அணிவித்து, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவர் தலையில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரிகாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சியுமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அந்த வழியே வரும்போது இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கு பின்பு அவருடைய ஆடைகளை பங்கு போட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ள சீட்டு போட்டார்கள். அவரை காலை 9 மணிக்கு சிலுவையில் அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்ததின் காரணத்தை காண்பிப்பதற்காக யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையில் இயேசுவின் தலைக்கு மேலே கட்டினார்கள். இயேசுவோடு அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 திருடர்களை சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமம் செய்கிறவர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறியது. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை அவமதித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் தங்களுக்குள்ளே பரிகாசம் பண்ணி, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள முடியவில்லை. நாம் பார்த்து விசுவாசிக்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். அவருடன் சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை அவமதித்தார்கள். நண்பகல் தொடங்கி மாலை 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் இருள் உண்டாயிருந்தது. மாலை 3 மணியளவில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அதிக சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதைக் கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடல் காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவானோ பார்க்கலாம் என்றான். இயேசு அதிக சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை பார்த்தபொழுது, உண்மையாகவே இந்த மனிதன் தேவனுடைய குமாரன் என்றான். சில பெண்களும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவரோடு சென்று அவருக்கு ஊழியம் செய்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவரோடு எருசலேமுக்கு வந்திருந்த மற்ற பெண்களும் அவர்களோடு இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் மாலை நேரத்தில் மதிப்பு மிக்க ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருந்த யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இவ்வளவு சீக்கிரமாக மரித்து விட்டார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100 அதிபதியை அழைத்து, அவர் இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்தது உண்மையா என்று கேட்டான். 100 அதிபதியின் மூலம் அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடம் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய போர்வையை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த போர்வையிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள்.